வணக்கம், எனது பெயர் முனைவர் கு ஆ முருகேஷ். நான் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள பட்டுப்புழுவியல் துறையில் இணைப்பேராசிரியராக பணியாற்றி கொண்டுள்ளேன். நான் தற்பொழுது ஒருங்கிணைந்த முறையில் பட்டுப்புழுவை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்துதல் வழிமுறைகள் பற்றி சற்று கூற விளைகிறேன். பட்டுப்புழு வளர்ப்பானது தமிழகத்தில் சுமார் 25,000 மேற்பட்ட விவசாயிகளினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சுமார் 2,000 மெட்ரிக் டன் அளவிற்கு கச்சாப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகிறது. பட்டுப்புழு வளர்ப்பினை நோய்கள், பூச்சிகள், பல்லி மற்றும் பாம்பு போன்ற ஏராளமான இயற்கை காரணிகள் பாதிக்கின்றன. அவற்றுள் ஊசி ஈயே முதன்மையாக திகழ்கிறது. இந்த ஊசி ஈயானது மல்பெரி பட்டுப்புழு வளர்ப்பினால் அதிக பொருளாதார இழப்பினை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு 100 முட்டை தொகுப்பு புழு வளர்ப்பிற்கும் சராசரியாக 10 கிலோ வரை பட்டுக்கூடு மகசூல் இழப்பு இந்த ஊசியினால் ஏற்படுகிறது. இதன் தாக்குதல் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய பட்டு உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் அதிகமாக காணப்படுகிறது. ஊசியி தாக்குதல் எல்லா காலங்களில் இருப்பினும் மழை மற்றும் குளிர்காலங்களில் அதிகமாக காணப்படுகிறது. இத்தகைய ஊசி ஈயானது டாக்னிட் என்ற ஒட்டுண்ணி ஈக்கள் குடும்பத்தைச் சேர்ந்ததாகும். இது முதன்முறையாக ஜப்பான் நாட்டில் ஊசி என்ற இடத்தில் பட்டுப்புழுவை தாக்குவதாக கண்டறியப்பட்டதினால் அவ்விட பெயரினாலேயே இது அழைக்கப்படுகிறது. டாக்னிட் ஈ, மல்பெரி ஈ, ஊசி ஈ, பட்டுப்புழு ஈ மற்றும் பெங்கால் ஈ போன்ற பல பெயர்களில் இவ்வூசி ஈயானது அழைக்கப்பட்டு வருகிறது. இதன் வாழ்க்கை சுழற்சி ஊசி ஈயானது ஹோலோமெட்டபோலா என்ற முழுமையான வளர்ச்சி உருமாற்றத்தினை கொண்ட ஒரு பூச்சி இனமாகும். ஊசி ஈயின் மொத்த வாழ்நாட்கள் 18 முதல் 22 நாட்களாகும். இந்த வாழ்நாட்களானது தட்பவெப்பநிலைக்கு ஏற்றவாறு மாறுபடுகிறது. ஊசி ஈயின் வாழ்க்கையில் 4 முக்கிய பருவங்கள் உள்ளன. அவை முட்டை பருவம், புழு பருவம், கூட்டுப்புழு பருவம் மற்றும் வளர்ச்சியடைந்த ஈ பருவமாகும். இது ஆண்டிற்கு 7 முதல் 8 தலைமுறைகளை கொண்டுள்ளது. ஊசியின் முட்டை பளபளப்பான மஞ்சள் கலந்த வெண்மை நிறமுடையது. இது மிகவும் சிறிய அளவிலானது. 2 நாட்களில் முட்டையிலிருந்து வெளிவந்து பட்டுப்புழுவின் உடலை துளைத்து உட்செல்லும் ஊசியின் புழு பருவம் 4 முதல் 6 நாட்கள் பட்டுப்புழுவின் உடலினுள் இருந்து உடல் உள்ளுறுப்புகளை உண்டு உயிர் வாழ்கிறது. இதனால் பட்டுப்புழுக்களின் வளர்ச்சி குறைவதோடு மட்டுமல்லாமல் அவை இறந்து போகவும் நேரிடுகிறது. ஊசியின் புழுவானது பட்டுப்புழுவின் உடலினுள் இருக்கும்போது அவை பட்டுப்புழுவை துளைத்து சென்ற துளையின் வழியே காற்றினை பெற்று சுவாசித்து உயிர் வாழ்கிறது. ஊசியின் புழு மஞ்சள் நிறத்தில் காணப்படும் மற்றும் இது கால்கள் அற்றது. நன்கு வளர்ச்சியடைந்த புழுக்கள் பட்டுப்புழுக்களிலிருந்து வெளிவந்து கூட்டுப்புழுவாக மாறும். கூட்டுப்புழுக்கள் பருவம் 12 நாட்கள் ஆகும். வளர்ச்சியடைந்த கரிய சாம்பல் நிறமுடையதாக ஈ இருக்கும். சாதாரண ஈயை போல இருந்தாலும் அதைவிட சற்று அளவில் பெரியதாக காணப்படும். பெண் ஈ தன் வாழ்நாளில் 400 முதல் 500 முட்டைகள் வரை இடுகின்றது. இது சுமார் பட்டுப்புழுவின் ஒரு முட்டை தொகுதியை அளிக்கும் திறன் கொண்டது. ஒரு ஈயானது 2 அல்லது 3 முட்டைகளை பட்டுப்புழுவின் மீது மேற்புறம் மற்றும் இரு பக்கவாட்டிகளிலும் இடுகிறது. ஊசி ஈயின் தாக்குதல் விபரம். 2 முதல் 3 நாட்களில் முட்டை பொறித்தவுடன் ஊசி ஈயின் புழுக்கள் பட்டுப்புழுவின் உடலை துளைத்து உள்ளே நுழைந்துவிடும். ஊசி ஈ துளைத்து சென்ற இடத்தில் ஒரு கரிய தழும்பு காணப்படும். புழு உள்ளே வளர வளர கரும்புள்ளியும் பெரியதாகி ஒரு தெளிவான கரிய வடுவாக மாறிவிடும். பட்டுப்புழுவின் உடலின் உள்ளேயே முதல் 2 பருவங்களும் வாழ்கின்றன. 3ம் பருவ புழு நகர்ந்து புழுவின் உட்சென்று பட்டு உற்பத்தியாகும் சுரப்பியை தவிர மற்ற அனைத்து பகுதிகளையும் தின்றுவிடும். நன்கு வளர்ந்த பின்னர் புழு வந்து வளர்ப்பகங்களில் உள்ள தரையின் வெடிப்புகள், மறைவான பகுதிகள், உபகரணங்களில் ஓட்டைகள் முதலிய பகுதிகளுக்கு சென்று கூட்டுப்புழுவாக மாறும். கூட்டுப்புழு அடர் பழுப்பிலிருந்து கரிய நிறமாக மாறும். இவற்றிலிருந்து வெளிவந்த ஊசி ஈக்கள் 5 முதல் 6 நாட்கள் வரை வாழும். மேலும் இவை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கும் திறன் கொண்டதாகும். ஊசி ஈயானது இளம் பட்டுப்புழுக்களை விரும்பி தாக்குவதில்லை. ஏனெனில் இளம் புழுக்கள் ஊசியை அமர்வதற்கும் முட்டையிடுவதற்கும் உகந்ததாக இருப்பதில்லை. ஊசியி நன்கு வளர்ந்த 4 அல்லது 5ம் பருவ பட்டுப்புழுக்களையே தாக்குகிறது. பட்டுப்புழுக்கள் மூன்று, நான்கு அல்லது ஐந்தாவது பருவத்தின் தொடக்கத்தில் தாக்கப்பட்டால் கூடு கட்டுவதற்கு முன்பே பட்டுப்புழுவின் உடலை துளைத்து கொண்டு ஊசியின் இளம்புழு வெளிவருகிறது. இதனால் பட்டுப்புழுக்கள் கொல்லப்படுகின்றன. ஐந்தாவது பருவத்தின் கடைசியில் ஊசியின் தாக்குதல் ஏற்பட்டால் பட்டுப்புழு மிகவும் நலிவடைந்த கூட்டினை கட்டும். ஊசிப்புழு பட்டு கூடுகளை விட்டு வெளிவருவதனால் துளைக்கப்பட்ட கூடு ஏற்படுகிறது. இதனால் பட்டுக்கூடு நூல் நூற்பதற்கு பயனற்று போகிறது. ஊசியின் பாதிப்பின் அறிகுறிகள். ஊசியின் தாக்குதலை கீழ்கண்டவற்றின் மூலம் எளிதாக அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, பட்டுப்புழுவின் உடலில் ஊசியினால் துளைக்கப்பட்ட இடத்தில் கரிய புள்ளி ஏற்பட்டிருக்கும். ஊசிப்புழு பட்டுப்புழுவின் உறுப்புகளை துளைத்து கொண்டு வருவதால் பட்டுப்புழுக்கள் இறந்து போகும். மேலும் ஊசிப்புழுக்களினால் துளைக்கப்பட்ட பட்டுக்கூடு ஆங்காங்கு காணப்படும். இது தவிர ஊசியி வளர்ப்பு மனையினுள் ஈயானது பறந்து கொண்டிருக்கும். ஊசியின் புழு வளர்ப்பு மனையின் தரைப்பகுதி மற்றும் வளர்ப்பு படுக்கையில் காணப்படும். மேலும் வளர்ப்பு மனையின் தரையில் உள்ள துளை மற்றும் வெடிப்புகளில் கருமை நிறத்தில் ஊசியின் கூட்டுப்புழுக்கள் காணப்படும். மேலாண்மை முறைகள். முதலாவதாக, கலாச்சார முறைகள். ஊசியினால் தாக்கப்பட்ட பட்டுப்புழுக்கள் கீழே விழுந்த ஊசி புழுக்கள் மற்றும் கூட்டுப்புழுக்களை சேகரித்து அழித்துவிட வேண்டும். ஊசியினால் துளைக்கப்பட்ட பட்டுக்கூடுகளை பிரித்தெடுத்து அவற்றை பட்டுக்கூடுகளின் கழிவுகளோடு சேர்த்து எரித்துவிட வேண்டும். பட்டுப்புழுக்களின் வளர்ப்பறையின் சுவர் ஓரங்களில் துளைகள் வெடிப்பான்கள் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும். இதனால் ஊசி ஈக்கள் கூட்டுப்புழுக்களாகாமல் தடுக்க முடியும். மேலும் பட்டுக்கூடுகளை பட்டுக்கூடு அங்காடிக்கு எடுத்து செல்லும் போது கோணிப்பைகளில் எடுத்து செல்லுதல் வேண்டும். அனைத்து விவசாயிகளும் புழு வளர்க்காமல் ஒரே நேரத்தில் இடைவெளி விடுவது ஊசியின் பெருக்கத்தை பெருமளவில் தடுக்க உதவுகிறது. அடுத்ததாக, தடுப்பு முறைகள். பட்டுப்புழு வளர்ப்பு மனைகளுக்கு தானியங்கி கதவுகள் கொண்டு நிறுவுதல் வேண்டும். ஊசி ஈக்கள் வளர்ப்பறையினுள் நுழைவதை தடுக்க வளர்ப்பறையின் சன்னல்களில் மற்றும் கதவுகளில் வலை பொருத்த வேண்டும். ஊசி ஈக்கள் முட்டையிடுவதை தடுக்க வளர்ப்பு தட்டுக்களில் நைலான் வலை கொண்டு மூட வேண்டும். பட்டுப்புழுக்களின் கூடுகளை எடுத்துச் செல்வதற்கு முன்னதாக ஊசியினால் துளைக்கப்பட்ட பட்டுக்கூடுகளை பிரித்தெடுப்பதன் மூலம் ஊசி ஈக்கள் மேலும் பரவாமல் தடுக்க முடியும். புழு வளர்ப்பு மனைக்கு முன்னர் ஒரு முன்னறையை அமைத்து ஊசி நுழைவினை கண்காணித்தல் மிகவும் சாலச் சிறந்தது. இது தவிர, உணவுக்காக இலைகள் அல்லது தண்டுகளை வளர்ப்பறையினுள் எடுத்துச் செல்லும்போது ஊசியை அதனுடன் செல்லாமல் இருக்க கவனம் செலுத்தப்பட வேண்டும். பட்டுக்கூடுகளை அங்காடியில் விற்ற பிறகு அதனை எடுத்து சென்ற கோணிப்பைகளை பூச்சி மருந்து கரைசலில் நனைத்து நன்கு உலர்த்திய பின்னரே அவற்றை பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்வதனால் ஊசியானது பட்டுக்கூட்டு அங்காடிகளிலிருந்து வளர்ப்பு முனைகளுக்கு பரவாமல் தடுக்க இயலும். மேலும் பறிக்கப்பட்ட மல்பெரி இலைகளை வளர்ப்பு மனையின் வெளியில் சிறிது நேரம் வைத்திருந்து ஊசியி இல்லை என உறுதி செய்த பின்பே வளர்ப்பு மனையில் எடுத்துச் செல்லுதல் வேண்டும். மூன்றாவதாக, ஊசி மாத்திரை கொண்டு ஊசியினை கட்டுப்படுத்துதல். ஊசியினை கவரும் மாத்திரையை ஒரு லிட்டர் தண்ணீரில் இரண்டு மாத்திரைகள் வீதம் கரைத்து அந்த கரைசலை வளர்ப்பறையின் ஜன்னல் மற்றும் கதவருகே வைத்து தாய் ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மேலும் ஊசி மாத்திரை கரைக்கப்பட்ட கலவையினை மஞ்சள் நிறம் தெரியும் பொருட்டு வெண்மை நிற வாயகன்ற பாத்திரத்தை உபயோகிக்க வேண்டும். பட்டுப்புழுவின் மூன்றாவது பருவத்திலிருந்து இம்முறையை பயன்படுத்த வேண்டும். இந்த கரைசலை மூன்று நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது தூசி குப்பைகள் படிந்த உடனேயோ மாற்ற வேண்டும். நான்காவதாக, வேதியியல் முறையில் ஊசியினை கட்டுப்படுத்துதல். பட்டுப்புழுவின் மூன்றாம் பருவம் முதல் ஊசியி கொல்லி மருந்து, அதாவது 100 முட்டை தொகுதிகளுக்கு 5 லிட்டர் வீதம் தெளிக்கப்பட வேண்டும். இதனை பட்டுப்புழுவின் மூன்றாவது பருவத்தின் இரண்டாம் நாளிலும் நான்காம் பருவத்தின் இரண்டாம் நாளிலும் ஐந்தாம் பருவத்தின் 2, 4 மற்றும் 6 நாட்களிலும் தெளிக்க வேண்டும். ஊசியி மருந்து தெளித்து அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் கழித்த பின்னரே பட்டுப்புழுக்களுக்கு உணவளிக்க வேண்டும். அசிப்பர் என்ற மருந்தினை 2% என்றளவில் தண்ணீரில் கலந்து வைத்து ஊசியினை கவர்ந்து அழிக்கலாம். ஐந்தாவதாக, உயிரியல் முறையில் ஊசியினை கட்டுப்படுத்துதல். உயிரியல் கட்டுப்பாடு முறையில் நீசோலிங்ஸ் தைமஸ் என்ற கூட்டுப்புழு ஒட்டுணியினை 100 முட்டை தொகுதிகளுக்கு சுமார் 100,000 ஒட்டுணிகள் என்ற விகிதத்தில் நான்காம் பருவத்தில் 8,000 ஒட்டுணிகளும் ஐந்தாம் பருவத்தில் 16,000 ஒட்டுணிகளும் மற்றும் பட்டுக்கூடு அறுவதை செய்த பின்னர் 74,000 ஒட்டுண்ணிகளும் என மாலை நேரத்தில் வெளியிட வேண்டும். பிளீச்சிங் தூள் தெளித்த 2 நாட்கள் கழித்த பின்னரே ஒட்டுண்ணிகளை வளர்ப்பறையில் வெளியிட வேண்டும். மேற்கூறிய மேலாண்மை முறைகளை செம்மையாக கடைபிடித்தோமேயானால் பட்டுக்கூடு மகசூல் இழப்பினை பெருமளவில் தவிர்ப்பதுடன் பட்டுக்கூடின் தரத்தினையும் மேம்படுத்த இயலும். அடுத்ததாக டெர்மஸ்டீட் வண்டு. 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள கருப்பு நிறத்துடன் விளங்கும் இவ்வகை வண்டுகள் பெரும்பாலும் பட்டுப்புழு முட்டை தயாரிக்கும் இடங்களிலேயே காணப்படுகிறது. அடர் பழுப்பு நிறத்துடன் கூடிய இவ்வண்டின் புழுக்கள் அங்கும் இங்கும் மிகவும் சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கும். சுகாதாரமற்ற வளர்ப்பு முறையினால் இவ்வகை வண்டுகள் காணப்படுகிறது. பட்டுக்கூடு வித்தகத்திற்கு எடுத்துச் செல்லும் முன்பு நிராகரிக்கப்பட்ட பட்டுக்கூடுகளை பெரும்பாலும் வளர்ப்பறையினுள் விட்டு வைக்கக்கூடாது. அதனை அப்புறப்படுத்தாமல் நீண்ட நாட்களுக்கு விட்டு வைக்கும் பொழுது இவ்வகை வண்டுகள் தாக்குகின்றன. இவ்வண்டுகளின் தாக்குதல் எல்லா காலங்களிலும் காணப்படுகிறது. தாக்குதலின் அறிகுறிகள். வண்டுகள் மற்றும் அதன் புழுக்கள் பட்டுக்கூட்டுக்குள் ஊடுருவி சென்று கூட்டுப்புழுவை உண்ணுகின்றன. இவ்வண்டுகள் பட்டுப்புழு அந்துப்பூச்சிகளின் வயிற்றுப்பகுதியை உண்டு சேதம் விளைவிக்கின்றன. இவற்றை கட்டுப்படுத்துவதற்கான முறைகள். பட்டுப்புழு வளர்ப்பறையை சுத்தமாக வைத்திருப்பது டெர்மஸ்டீட் வண்டின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த உதவும். மேலும் பூச்சியின் தாக்குதல் அதிகமாக உள்ள பொழுது மரச்சாமான்களை மாலத்தியான் மருந்து கொண்டு சுமார் 2 மில்லி என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து 2 முதல் 3 நிமிடம் ஊற வைத்து வெளியில் உலர்த்திய பின்னரே பயன்படுத்த வேண்டும். இவை தவிர பட்டுப்புழுவை சிவப்பு மாவு வண்டு, எறும்புகள் மற்றும் சில வகையான சிலந்திகளும் தாக்குகின்றன. எலிகள் மற்றும் அணில்கள் பெரிய புழுக்களையும் கூட்டுப்புழுக்களையும் உண்டு பட்டுக்கூடு மகசூலுக்கு சேதம் விளைவிக்கின்றன. எனவே மேற்கூறிய வகையான இயற்கை எதிரிகளை செம்மையாக கட்டுப்படுத்தி பட்டுப்புழுவில் அதிக பட்டுக்கூடு பெற்று வருமானம் சேர்க்குமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.